உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. விவசாயி சமுதாய வானொலி நிலையத்தில் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட நிகழ்ச்சிகள் கொடுக்குறோம். வேளாண்மை நிகழ்ச்சிகள் அது பிரதானமாக இருக்குதுன்னு வைங்களேன். அது தவிர வந்து ஆரோக்கியம் சம்பந்தமான நிகழ்ச்சிகள், குழந்தைகள் நிகழ்ச்சி, பெண்களுக்கான நிகழ்ச்சி நிறைய கொடுத்துட்ருக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் அவங்களோட அனுபவங்கள், அவங்க வந்து இங்கே இந்த ட்ரைனிங் அந்த மாதிரிலாம் அட்டன் பண்ணுறாங்க இல்லையா, அதை கூட நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம நிலையத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சேலத்திலிருந்து வந்திருந்தார். ஐயா பேர் வந்து ராஜமுத்து. சேலத்துல இருந்து இவங்க கிராம நிர்வாக அதிகாரியா இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. சரி, இவங்கள பத்தி எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேக்குறீங்களா? அவங்களோட டாட்டர் வந்து இங்க நம்ம வேளாண் பல்கலைக்கழகத்துல உதவி பேராசிரியரா இருக்கிறாங்க. ஐயா ராஜமுத்தோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்த ஃபேமிலி. சரி, இப்ப அவங்க மகா யாரு என்னங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க சசி, சொல்லுங்க உங்களை பத்தி.
நன்றி கோமா. நான் சசிகலா, என்னோட நேட்டிவ் சேலம். ஸ்கூல் எல்லாமே நான் சேலத்துலதான் படிச்சேன். படித்து முடித்தோடனே என்ன படிக்கிறது, மேல் படிப்பு என்ன போகிறதுன்னு தெரியாமல் ரொம்ப யோசனையாக இருந்தப்போ எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆசை. என்னென்னா, எங்கள் அப்பாவோட ஆர்டிஓ வந்து ரொம்ப சின்ன வயசு பொண்ணு, 23 வயசில் குரூப் 1 எக்ஸாம் எழுதி ஆர்டிஓவாக வந்தவங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சீனியர் விஏஓஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ஒரு போல்டாக, ரொம்ப ஒரு கரேஜியஸாக வந்து எல்லாத்தையும் பேர் சொல்லி ரொம்ப ஒர்க்கெல்லாம் டிக்டேட் பண்ணாங்க. அப்போ அதை பார்த்ததுலேருந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆசை, நம்ம பொண்ணையும் வந்து ஏதாவது குரூப் எக்ஸாம்ஸ் எழுதி அந்த லைனில் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் என்ன பண்ணாரு, எங்கள் அப்பா என்னை இன்ஜினியரிங்லாம் கிடச்சிது. கிடச்சப்போ கூட இல்லை, நீ லிட்ரேச்சர் பண்ணு, பிஏ லிட் பண்ணு, பண்ணிவிட்டு குரூப் எக்ஸாம்ஸ் எழுதி அந்த லைனில் போவேன் அப்படின்னு சொன்னாங்க.
டிஎன்பிஎஸ்சி குரூப் தேர்வுகளில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் அப்பாவோட ஆசையாக இருந்திருக்கு இல்லைங்களா? அதுக்காக தான் நீங்கள் ஆங்கில இலக்கியத்தை வந்து தேர்ந்தெடுத்துருக்கிறீங்க. சரி, எப்படி சேலம் வந்து பக்கா டவுனில் இருந்தீங்களா அல்லது அதில் உள்ள கிராமத்தில் எங்கேயாவது இருந்தீங்களா சொல்லுங்க.
இல்லைங்க, நான் ரொம்ப கிராமம் தான். எங்கள் இப்போ கொஞ்சம் எங்கள் ஊர் டெவலப் ஆகிக்கிச்சு. நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராமம் தான். அந்த கிராமத்தில் இருந்தப்போ எங்கள் ஊருக்கு ஒரே ஒரு இங்கிலீஷ் மீடியம் வேன் வரும் எங்கள் ஊர் சைடு. இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து 1வது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேயே பக்கத்தில் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருந்தேன். அப்போது அந்த ஸ்கூல் வேன் டெய்லி எங்களோட மளிகை கடை இருந்துச்சப்போ அதை கிராஸ் பண்ணி போய் போய் வரப்போ எங்கள் சித்தப்பாவுக்கு ஒரு ஆசை, நம்ம குழந்தைங்கள வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து 1வது அரச மரம், 1வது. அப்போ பெஞ்செல்லாம் கூட கிடையாது, அரச மரத்து அடியில் படிச்சிட்ருக்கிறேன். திடீர்னு வராரு எங்கள் சித்தப்பா வந்து என்னையும் எங்கள் சித்தப்பா பொண்ணையும் ஹெட்மாஸ்டர்கிட்ட சொல்லி, இல்லைங்க நாங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்த போகிறோம், எங்களுக்கு டிசி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் டிசி வாங்கி கொண்டுட்டு போய் எங்களையும் இங்கிலீஷ் மீடியம் சேர்த்துனாரு. அப்போது என்னோட மாமா பொண்ணும் என் கூட ஆசமரத்தடியில் தான் படிச்சுட்டு இருந்தாள். அப்போது அவளுக்கு வந்து அவள் இன்னும் என்கிட்ட சொல்லுவாள், சசி ஞாபகம் இருக்கா, நீயும் நானும் பக்கத்து பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தோம், உங்கள் சித்தப்பா மட்டும் வந்து இங்கிலீஷ் மீடியம் கூட சேர்த்த போகிறான், நான் எங்கள் பொண்ணை கூப்பிட்டு போகிறேன்னு உங்கள் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போனார். நான் போய் அன்றைக்கி ஈவினிங்கே எங்கள் அப்பா கிட்ட என்னையும் சசி கூட இங்கிலீஷ் மீடியம் சேர்த்துங்கன்னு அழுதேன். ஆனால் எங்கள் அப்பா அப்போலாம் வசதி பத்தலன்ட்டு என்னை சேர்த்தலை, எனக்கு இன்னமும் மனசில் அது ஒரு தாக்கம் இருக்குது அப்படிம்பாரு. அப்போது அதுதான் எங்களோட இது, கிராமத்தில் இருந்தும் வந்து அந்த வேன் வந்ததுனால எங்களால் இங்கிலீஷ் மீடியம் படிக்க முடிஞ்சுது.
அருமையாக சொன்னீங்க, படிப்புக்கு வந்து ஒன்று பெற்றோர்களும் வந்து துணை இருக்கணும், இன்னொன்று வந்து அந்த போக்குவரத்து வசதி வேணும், அது இருந்தால் தான் கண்டிப்பாக படிக்க வைக்க முடியும். அதனால தான் இப்போ அரசு பார்த்தீங்கன்னா எவ்ரி 3 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு தடவை வந்து பஸ் வசதி வேணும், வேன் வசதி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு நல்ல திட்டம். சரி, அதாவது கிராமத்திலிருந்து ஆங்கில வழி கல்விங்கிறது அதுவும் ஒரு பெரிய நினச்சி பார்க்க முடியாத ஒரு இது. அப்புறம் ஆங்கில இலக்கியம்னு எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு எவர் கிரீன் ஃபீல்டு, எப்போ பார்த்தாலும் அதுக்கு வேலை இருக்கும். ஏன்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஆங்கில இலக்கியத்துக்கு திரும்ப ஒரு ரிவைவல் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரி, ஆங்கில இலக்கியம் படிச்சுட்டு நீங்கள் ஜேர்னலிசம் எப்படி வந்தீங்க சொல்லுங்களேன். ஏன்னா அப்பா கிராம நிர்வாக அதிகாரி, அது இல்லாமல் ஆர்டிஓ ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் இல்லைங்களா, வருவாய் வட்ட அதிகாரி, அதை பார்த்துட்டு தாம் பிள்ளையும் அது மாதிரி ஆக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. எப்படி நீங்கள் இது ஜேர்னலிசம் படிச்சுட்டு வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு எப்படி வந்தீங்க, ஏதாவது ஒரு கதை இருக்கலாம் இல்லையா, அதை பற்றி சொல்லுங்களேன்.
ஸோ பிஏ இங்கிலீஷ் லிட்டு ஃபஸ்ட்டு முடிச்சேங்க. முடித்த உடனே நான் நிறைய புக்ஸ் எல்லாம் வாங்கினேன், இப்போ வந்து குரூப் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாங்கிற மாதிரி. அப்போ நான் பிஏ லிட்டு படிக்கிறப்ப கொஞ்சம் ஷை டைப்பாக இருப்பேன். அந்த ஷை டைப் வந்து நம்ம ஒரு சிவில் சர்வெண்ட்டாக போகிறப்போ அது யூஸ் ஆகாது. அதுக்காக தான் வந்து மாஸ்கம் படிக்கணும், படித்தா வெளியில் நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும். இன்னொன்று வந்து டெய்லி அஃபேர்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் மாஸ்கம் படிக்கிறப்போ அப்படின்னு தான் யோசித்து சரி மாஸ்கம் படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஆனால் வந்து அம்மா வந்து ஒரே லைனாக போ, எம்ஏ இங்கிலீஷே பண்ணு, லைன் வந்து மாற்றி மாற்றி பண்ணாதான், எம்ஏ இங்கிலீஷ் பண்ணாலும் நீ குரூப் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஃபோர்ஸ் பண்ணி என்னை ரெண்டு காலேஜில் அப்ளை பண்ண வச்சாங்க. ஒன்று வந்து கோயம்புத்தூர் கிருஷ்ணமால், இன்னொன்று வந்து சேலத்திலேயே என்னோடய நேட்டிவ் பிளேஸ்லேயே சாரதா காலேஜ்லேயே அப்ளை பண்ணேன். அது போக என்னோடய விருப்பத்துக்கு எங்கள் அப்பா வந்து நீ உனக்கு உன் விருப்பப்படி நீ படி, அம்மா சொல்கிறாங்க அப்பா சொல்கிறாங்கன்னு படிக்காதன்னு சொல்லிட்டு உன் விருப்பத்துக்கு நீ பிஎஸ்டி ஆர்ட்ஸ்லேயும் நீ திரும்ப எம்ஏ மாஸ்கம் அப்ளை பண்ண அப்படின்னார். அப்போ அங்கே மூணு காலேஜஸ் மட்டும் போட்டு வச்சுருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜியும் இன்னும் எனக்கு எதுவும் ஒரு ரிசல்ட்டு தெரியல, கிருஷ்ணமாலும் எனக்கு எதுவும் ரிசல்ட்டு தெரியல. இப்போ சாரதா காலேஜ் எப்படின்னா அவங்க என்ட்ரன்ஸ் வச்சு தான் வந்து எம்ஏ வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அப்போது எம்ஏ வந்து இந்த அன்னைக்கு 9:30 கேம்பஸில் வந்து எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம், யூ கம் வித் ஆல் டாக்குமெண்ட்ஸ்னு போட்டிருந்தாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன், எக்ஸாம் டைமும் அந்த டேட்டும் மட்டும்தான் ஞாபகத்தில் இருந்தது. எனக்கு அந்த டாக்குமெண்ட்ஸு அது சர்டிஃபிகேட்ஸு அந்த கால் லெட்டர்லாம் கொண்டு வான்னு சொன்னதை நான் ஏதோ ஒரு இதில் மறந்துட்டேன். மறந்துட்டு அன்றைக்கி என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு யாரும் இல்லை, என்னோடய சித்தி பையன் தான் என்னை கூப்பிட்டு போகிறான் காலேஜுக்கு. இப்போ ரெண்டு பேரும் பேசிகிட்டே போயிட்டுருக்குறோம். என்ன படிச்சிட்டியா, பாஸ் பண்ணிடுவியா அப்படிங்கிறோம். நான் படிச்சிருக்கிறேன்டா, எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, ஏன்னா பிஎஸ்டியில் படித்ததுனால கண்டிப்பாக எனக்கு சாரதால கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கிறோம். சேலம் பக்கம் வந்துட்டோம். வந்தப்போ பார்த்தீங்கன்னா சரி உன்னை எதை வச்சு என்ட்ரன்ஸ் ஸ்கூலில் விடுவாங்க, நீ என்ன கொண்டு வந்திருக்கிற ப்ரூஃப் அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் எனக்கு பக்குன்ச்சு, ஐயோ எதுவுமே இல்லையே, எப்படி கரெக்டு தான், நான் தான் சசிகலான்னு எப்படி தெரியும், எல்லாத்தையும் சர்டிஃபிகேட்லேருந்து கால் லெட்டர்லேருந்து எல்லாம் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஷாக்கு. அப்புறம் என்னென்னா 9:15 ஆச்சு, நான் காலேஜ் கேட்டுக்கு போயாச்சு. சேலம் மெயின்லேருந்து எங்கள் வீடு வந்து 16 kilometers. திரும்ப நான் அப்போ வந்து பைக்லாம் கூட இல்லை, திரும்ப நான் அனுப்பணுன்னா எங்கள் சித்தி பையனை அனுப்பி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தான் எடுத்துட்டு வரணும். போய் வந்து நான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண போகிறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ சரி யார்ட்டையும் அப்பா அம்மா கிட்டலாம் சொல்ல வேண்டாம், வந்து எப்படியும் பிஎஸ்டிலேயோ கிருஷ்ணமாலேயோ கண்டிப்பாக எனக்கு சீட்டு கிடச்சிருங்கன்னு அந்த ஹோப் இருந்தது. அதனால சரி நம்ம சொல்ல வேண்டாம்னா என்ட்ரன்ஸ் எழுதிட்டோம்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி பையன்ட்ட சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு பக்கத்தில் இருந்த கோயிலுக்கு போயிட்டு கரெக்டாக எக்ஸாம் விடுற நேரத்துக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க.
ஆக இப்போ வீட்டில் வந்து என்ன சொன்னீங்க, அம்மா அப்பாவை எப்படி எதிர்கொண்டீங்க, பக்கு பக்குன்னு இருந்திருக்குமே?
அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட பயந்துக்குவோம் போய் சொல்கிறதுக்கெல்லாம். எங்கள் அப்பா கிட்ட பயப்படுறதை விட எங்கள் சித்தப்பா கிட்ட ரொம்ப பயப்படுவோம், அதே போல் எங்கள் அம்மா கிட்ட ரொம்ப பயப்படுவோம். இப்போ அந்த பொய்யை வந்து எங்கா தெரிஞ்சிருமோ தெரிஞ்சிருமோன்ட்டு ஒரு ஒரு உள் மனசில் வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருந்ததுங்க. இருந்தால் கூட சரி அது உண்மையை சொன்னமா, அதை விட பயங்கரமான திட்டு விழுகும். ஒரு படிக்கிற பொண்ணு இது கூட நீ பார்க்காம போய் ஒரு எக்ஸாமையே நீ எழுதாமல் வந்திருக்கிறியா அப்படி இப்படின்னு திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நல்லா எழுதியிருக்கிறேங்கப்பா வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அடிக்கடி கேட்பாரு, வந்துருமா ரிசல்ட் வந்துருமா அப்படின்னு. ஆ வந்துருங்கப்பா, ஆ வந்துருங்கப்பான்னு சொல்லிட்டே இருப்பேன். அப்புறம் ஒரு நாள் எங்கள் அப்பா இன்னும் ரிசல்ட்டே வரலன்னு என்கிட்டயே சொல்லாமல் காலேஜுக்கு போயிட்டு நோட்டீஸ் போர்டில் லிஸ்ட்டை பார்த்தா ஆர் சசிகலா பதிலாக பி சசிகலான்றிஞ்சு. அதையும் வந்து எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னார், உன் பேர் இல்லையே சசி, பி சசிகலான்னு தான் இருக்குது, இல்லை ஆர் சசிகலா ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குமோ அப்படிங்கிறாரு. நான் சொல்கிறேன் தெரியலிங்கப்பா என்னான்ட்டு, சரி பார்க்கலாம் அதை பார்த்துட்டு அப்புறம் ஏதோ ஒன்று டிசைட் பண்ணிக்கலாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க.
அப்பா கிட்ட சொல்கிறது போய் இல்லையா, அதனால் அது ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கும். ஒருவேளை நீங்கள் அங்கே சாரதாலே கண்டினியூ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட போக்கு வேறு விதமாக இருந்திருக்கும் இல்லைங்களா? சரி இந்த உண்மை என்னைக்காவது அப்பாவுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறீங்களா, அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி நான் எக்ஸாம் எழுதலை, இதெல்லாம் சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன், அதனால் எக்ஸாம் எழுதவே இல்லை அப்படி என்னைக்காவது ஒரு நாள் சொன்னது உண்டா?
இல்லை இன்னை வரையில யாருக்கிட்டையுமே சொல்லி, எனக்கும் எங்கள் சித்தி பையன் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியுங்க. இது வந்து சின்ன தவறுதல்னு கூட சொல்ல முடியாதுங்க. பிஎஸ்ஜியில் கிடச்சி நான் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஜாபுக்கெல்லாம் வந்தாச்சு, வந்ததுனால எனக்கு அது ஒரு பெரிய இழப்பாக தெரியல. இன்கேஸ் எனக்கு பிஎஸ்டிலையும் கிடைக்காம கிருஷ்ணமாலையும் எனக்கு கிடைக்காம இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து என்னோட தலைவிதியே மாறியிருக்கேன் கண்டிப்பாக. ஏன்னா நான் ஹையர் ஸ்டடீஸ் அந்த வருஷம் போயிருக்க மாட்டேன். அப்போ போகணும்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க, லேடிங்கிறதுனால கல்யாணத்துக்கு பார்த்துருப்பாங்க. அப்போ என்னோட எல்லாமே என்னோட லைஃபே அப்படியே அப்சைட் டவுன் ஆகிருக்குங்க.
என்ன நண்பர்களே, சசியோட இந்த உரையாடலை கேட்டீங்களா? திருக்குறள் ஒன்று ஞாபகத்து வருதுங்களா? பொய்மையும் வாய்மை இடத்தை குறை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். அதாவது நாம் சொல்லக்கூடிய பொய்யினால் எந்த தீமையும் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பொய்யும் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்ட்டு திருக்குறள் சொல்லுது. இருந்தாலும் நம்ம இந்த உரையாடல் மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்வுக்கு செல்றதுக்கு முன்னால் கால் லெட்டர் ஹால் டிக்கெட் எல்லாம் எடுத்துருக்குறீங்களா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லா சர்டிஃபிகேட்ஸும் அதற்கு உண்டான தகுதி சான்றிதழ்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறீங்களா அப்படின்ட்டு அதையும் செக் பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்றோம், இந்த உரையாடல் எதுக்கு அப்படின்னா, ஒரு இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாலேயோ அல்லது ஒரு தேர்வுக்கு போறதுக்கு முன்னாலேயோ அதற்கு தேவைப்படும் பொருள்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா எல்லாம் இருக்குதா அப்படின்ட்டு அம்மா அப்பா கிட்ட சொல்லி ஒரு தடவை செக் பண்ண சொல்லுங்க. அண்ணா அக்கா கிட்ட சொல்லலாம். பெரியவங்களும் குழந்தைகள் எல்லாம் எடுத்துட்டு போறாங்களா அப்படிங்கறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை உறுதிப்படுத்திக்கோங்க. இன்னொரு விஷயம், பதறாத காரியம் சிதறாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இவங்க சொன்னாங்க இல்லையா, அவங்க வந்து கிராமத்துல இருந்து சேலத்துக்கு போனாங்க. அப்ப வந்து எவ்வளவு தூரம் பாத்தீங்களா, அவ்வளவு தூரம் போயிட்டு வர முடியாது. இப்ப பக்கத்துல அப்படின்னா திரும்ப வந்து நமக்கு வேண்டியதை எடுத்துட்டு போகலாம். இது மாதிரி வெளியூருக்கு போனோம்னு வைங்களேன், நம்ம வாழ்க்கையின் போக்கே கூட திசை திரும்பிடலாம் இல்லைங்களா. அதனால திரும்பவும் சொல்றோம், எல்லாம் கவனமா இருந்துக்கோங்க. தேர்வுக்கு வாழ்த்துக்கள்.